வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் யோகரத்ன நிரூஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். கிருஷ்ண அவதாரம் பாகம் 9. கிருஷ்ணனையும் பலராமனையும் கல்வி பயிலவென குருகுலத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று நந்தனும் வசுதேவனும் முடிவு செய்தனர். அவர்களின் குலகுருவான கர்கமுனி அச்சமயம் அப்பிரதேசத்திலுள்ள சிறந்த ஆசிரியரான சாந்திபனி முனிவரின் ஆச்சிரமத்தை பரிந்துரைத்தார். நந்தனதும் வசுதேவனதும் வேண்டுகோளை ஏற்று கிருஷ்ணனையும் பலராமனையும் சாந்திபனி முனி குருகுலத்தில் சேர்த்து கொண்டார். அவர்கள் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்ததால் சாந்திபனி முனி அவர்களுக்கு வேதங்கள், கலைகள், போர் பயிற்சிகள் மற்றும் ஒரு அரச இளவரசருக்கான பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார். கிருஷ்ணன் ஆச்சிரமத்தில் இருந்த பல மாணவர்களுடன் நட்புடன் பழகினாலும் குறிப்பாக சுதாமா என்ற மாணவனுடன் மிக நெருங்கி பழகி உன்னத நண்பனானான். கிருஷ்ணனும் பலராமனும் மற்ற மாணவர்களுடன் சாந்திபனி முனியிடம் நன்றாக கல்வி கற்றார்கள். கிருஷ்ணனும் பலராமனும் 64 நாட்களுக்குள் 14 வகையான அறிவியல் திறன்கள் மற்றும் 64 கைத்திறன்கள், கலைகள் உட்பட அனைத்தையும் கற்றுக்கொண்டனர். அவர்கள் அப்போதனைகளை பெற்றவுடன் குல வழக்கப்படி குரு தட்சணையாக என்ன வழங்க வேண்டும் என்று தங்கள் குருவிடம் பணிவுடன் கேட்டார்கள். சாந்திபனி முனி தனது மனைவியுடன் ஆலோசனை செய்து தெரிவிப்பதாக கூறினார். சிறுவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை அறிந்த அவரது மனைவி அவர்களிடம் ஒரு சிறப்பு வேண்டுகோள் விடுத்தார். அதை சாந்திபனி முனி அவர்களிடம் தெரிவித்தார். பிரபாச தீர்த்தத்தில் நீராடிய போது நீரில் மூழ்கி இறந்த தங்கள் ஒரே மகனை உயிருடன் மீட்டு தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. தன் மகன் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்பதே அவர் குரு தட்சிணைக்காக விரும்பியது. கிருஷ்ணன் கடலின் தேவனான வருணனை அழைத்து சாந்திபனி முனியின் மகனை பற்றி விசாரித்தான். வருணனுக்கு அந்த சிறுவனை பற்றி அதிகம் தெரியாது. ஆனால் சங்கு வடிவில் இருந்த பாஞ்சஜன்யா என்ற அசுரன் சிறுவனை கொன்றான் என்று கேள்விப்பட்டது அவனது நினைவுக்கு வந்தது. உடனே கிருஷ்ணனும் பலராமனும் கடலுக்குச் சென்று அசுரனை தேடி கண்டுபிடித்தனர். அவனது வயிற்றை கிழித்து அவனை கொன்றனர். ஆனால் அவர்களால் சிறுவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்று முதல் கிருஷ்ணன் பாஞ்சஜன்யவை தனது சங்காக எடுத்துக்கொண்டான். சாந்திபனி முனியின் மகனை காணாததால் மரணத்தின் அதிபதி வசிக்கும் யமலோகத்திற்கு சகோதரர் இருவரும் செல்ல முடிவு செய்தனர். அங்கே கிருஷ்ணன் தனது சங்கை எடுத்து இதுவரை கண்டிராத அளவுக்கு ஒலி எழுப்பினான். இப்பேரொலியை கேட்ட யமன் அவர்கள் முன் தோன்றினான். கிருஷ்ணனும் பலராமனும் என்ன தேடுகிறார்கள் என்பதையும் அவர்கள் உண்மையில் யார் என்பதையும் அறிந்த யம தர்மராஜன் சிறுவனை அவர்களிடம் திருப்பி கொடுத்தான். கிருஷ்ணனும் பலராமனும் சிறுவனை மீண்டும் சாந்திபனி முனியிடம் அழைத்துச் சென்றனர். தங்கள் குரு கேட்ட தட்சிணையை கொடுத்து வெற்றிகரமாக தமது கல்வியை முடித்தனர். சாந்திபனி முனியும் அவரது மனைவியும் கிருஷ்ணனையும் பலராமனையும் தங்கள் உளமாற உயர்ந்த ஆசீர்வாதத்துடன் வாழ்த்தினர். சாந்திபனி முனி மிகவும் மகிழ்ச்சியடைந்ததால் அவர் கிருஷ்ணனது போதனைகள் அனைத்தும் வேதங்களுக்கு சமமானதாக இருக்கும் என்று ஆசீர்வதித்தார். கிருஷ்ணனும் பலராமனும் மதுரா நகரத்தில் உள்ள தங்கள் குடும்பத்தினர் நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடன் திரும்பினர். அவர்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல தசாப்தங்களாக தேடி வந்த புதையல் கிடைத்ததைப் போல மக்கள் குதூகலித்தனர். கிருஷ்ணன் விருந்தாவனத்தினருக்கும் தனது வளர்ப்பு பெற்றோருக்கும் தனது அன்பு ராதா உட்பட அவனது அன்பான கோபியர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்ப முடிவு செய்தான். அவன் அதற்காக தனது உடன்பிறவா சகோதரனும் நண்பனும் புத்தி கூர்மையுள்ள ஆலோசகனுமான உத்தவாவை தேர்ந்தெடுத்தான். உத்தவா தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் சீடராவான். அத்துடன் அவன் கிருஷ்ணனின் தந்தையான வசுதேவரின் சகோதரரான தேவபாகாவின் மகனும் ஆவான். உத்தவா கிருஷ்ணனின் சிறந்த பக்தனாகவும் இருந்தான். அவனது உடல் தோற்றம் கிருஷ்ணனைப் போலவே இருந்தது. சில சந்தர்ப்பங்களில் பலர் அவனை கிருஷ்ணன் என்று தவறாக நினைத்ததும் உண்டு. கிருஷ்ணன் உத்தவாவை ஒரு தனி இடத்தில் சந்தித்து தன்னை பிரிந்து ஏங்கும் கோபியர்களுக்கும் விருந்தாவனத்தில் வசிக்கும் மற்ற குடிமக்களுக்கும் தன் சார்பாக ஒரு செய்தியுடன் விருந்தாவனத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டான். தனக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த பிரிவினையும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உத்தவாவிடம் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டான். எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் வந்து சங்கமிப்பது போல அவர்கள் தொடர்ந்து அன்பு, பக்தி, அறம் ஆகியவற்றை பின்பற்றினால் தன்னை அடைவார்கள் என்று கூறுமாறும் கேட்டுக்கொண்டான். ஒரு நல்ல மனைவி தனது அன்பான கணவனை பற்றி எப்போதும் நினைப்பதைப் போல் தான் அவர்களிடமிருந்து விலகியிருப்பதால் அவர்கள் தன்னை பற்றி இரவும் பகலும் நினைக்க வேண்டும் என்றும் கூறினான். எல்லாவற்றையும் மறந்து தன்னை மட்டுமே தியானிக்கவும் கூறினான். பசு மந்தைகள் வீடு திரும்பும் அந்தி சாயும் வேளையில் உத்தவா விருந்தாவனத்தை வந்தடைந்தான். மந்தைகளின் குழம்புகளிலிருந்து வந்த தூசி மேகமூட்டத்தில் உத்தவாவின் தேர் மறைந்தது. உத்தவா நந்தனின் வீட்டை அடைந்தான். அங்கு உத்தவாவின் உடல் தோற்றம் கிருஷ்ணனைப் போலவே இருந்ததைக் கண்டு மகிழ்ந்த நந்தன் உத்தவாவை கிருஷ்ணனை நடத்துவது போலவே நடத்தினான். நந்தன் உத்தவாவிடம் கேள்விக்கு பின் கேள்வியாக கேட்டான். கிருஷ்ணன் தங்களை நினைவில் வைத்திருக்கிறானா? கிருஷ்ணன் தனது நண்பர்களையும் கோபியர்களையும் விருந்தாவனத்தையும் கோவர்த்தன மலையையும் நினைவு கூர்ந்தானா? கிருஷ்ணன் அவர்கள் அனைவரையும் வந்து சந்திக்க எதிர்காலத்தில் ஏதேனும் திட்டமுள்ளதா? இவ்வாறு அவன் ஆர்வத்துடன் கேள்விகளை கேட்டான். கிருஷ்ணனை பற்றி நினைத்த நிமிடம் தன்னை மறந்து கிருஷ்ணனின் நினைவுகளில் மூழ்கி விடுவதாக கூறினான் நந்தன். இதையெல்லாம் கேட்ட யசோதாவின் உள்ளம் கிருஷ்ணனுக்காக ஏங்கியது. அவள் கதறி அழ ஆரம்பித்தாள். உத்தவா ஒரு அறிஞனும் புத்திஜீவியும் கூட. அன்புள்ளவர்களே, கிருஷ்ணனை உங்கள் சொந்த மகனாக வளர்த்ததன் மூலம் நீங்கள் உயர்ந்த பெருமையை அடைந்தீர்கள். அன்பு, பாசம், பக்தி வடிவில் உங்களிடம் இருந்த அனைத்தையும் அவனுக்கு கொடுத்தீர்கள். கிருஷ்ணன் வேறு யாரும் அல்ல, விஷ்ணு பகவானே. அவன் நிச்சயமாக வந்து உங்களை சந்திப்பான். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அவனுடைய அன்பான பெற்றோர். அத்துடன் கிருஷ்ணன் உங்களுக்காக மட்டும் பிறந்தவன் அல்ல, அவன் பிரபஞ்சத்திற்காகவே பிறந்தான் என்றும் கூறினான். சூரியன் மெதுவாக அதிகாலையில் உதிக்க தொடங்கும் நேரம் வரை இரவு முழுவதும் பேசிக்கொண்டிருந்தனர். கோபியர்கள் சூரிய உதயத்திற்கு முன் எப்போதும் போல விழித்தெழுந்ததும் நந்தனின் வீட்டின் முன் தேரை கண்டனர். அக்ரூரர் திரும்பி வந்துவிட்டாரோ என்று பயந்த அவர்கள் இப்போது தங்களிடமிருந்து வேறு எதை எடுக்கப் போகிறார் என்று யோசித்தார்கள். ஆற்றிலிருந்து திரும்பும் போது உத்தவா கோபியர்களை கண்டான். அவர்கள் உத்தவாவை கிருஷ்ணனின் தூதர் என்று அடையாளம் கண்டுகொண்டு கிருஷ்ணனின் லீலைகளை பற்றி பாடத் தொடங்கினர். அவர்களில் ஒருத்தி உத்தவாவை கிண்டல் செய்யும் பாடலை பாடி கிருஷ்ணன் தம்மை விட்டுச் சென்றதை பற்றி கோபத்தை வெளிக்காட்டினாள். தங்கள் மனதை உள்ளே திருப்புவதன் மூலம் கிருஷ்ணனை உள்ளே காணலாம் என்று உத்தவா போதனை செய்தான். அக்ரூரர் விருந்தாவனத்திற்கு வந்தபோது அவர் நம் கிருஷ்ணனை தன்னுடன் அழைத்துச் சென்றார். இப்போது நீங்கள் அவருடைய நினைவுகளை எங்களிடமிருந்து அகற்ற முயற்சிக்கிறீர்களா? இதை கேட்டு உத்தவா வாயடைத்து போனான். பின்னர் கிருஷ்ணனை பற்றி மட்டுமே சிந்திக்குமாறு கிருஷ்ணனின் செய்தியை மெதுவாகவும் அன்பாகவும் கூறினான். உத்தவா ராதையும் கோபியரும் கிருஷ்ணனிடம் கொண்டிருந்த பக்தியால் பூரித்து போனதால் அடுத்த 6 மாதங்கள் விருந்தாவனத்தில் தங்கினான். அன்பையும் பக்தியையும் கற்பிக்க கோபியர்களை தன் குருவாக இருக்கும்படியும் கேட்டுக்கொண்டான். விருந்தாவனத்தில் புதராகவோ கொடியாகவோ இருக்க கூட உத்தவா ஆசைப்பட்டதாக சிலர் கூறுகிறார்கள். கிருஷ்ணனுக்காக மட்டுமே அனைத்தையும் துறந்த கோபியர்கள் வாழ்ந்த பூமியில் அவர்களின் ஆசீர்வதிக்கப்பட்ட பாதங்கள் தினமும் அடியெடுத்து வைக்கும் பூமியில் தான் இருக்கலாம் என்பதே அதன் காரணமாகும். நீங்கள் விருந்தாவனத்திற்கு இப்போது சென்றாலும் உத்தவாவிடம் வரம் வேண்டி பிரார்த்தனை செய்தால் அவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பான் என்பார்கள். உத்தவா அனைவரின் அன்பையும் அன்பளிப்புகளையும் எடுத்துக்கொண்டு மதுரா நகருக்கு திரும்பினான். பின்னர் அவன் சைரந்திரி என்னும் ஒரு அரச பணிப்பெண்ணுக்கு கிருஷ்ணன் கொடுத்த வரத்தை நிறைவேற்ற கிருஷ்ணனுடன் அவள் வீட்டுக்கு சென்றான். பின்னர் பலராமனுடன் சேர்ந்து மூவருமாக அக்ரூரருக்கு முன்பு உறுதியளித்தபடி அவரது இல்லத்திற்கு சென்றனர். அக்ரூரர் அனைவரையும் கண்டு மகிழ்ந்து அவர்களுக்கு அதி உன்னத வரவேற்பு அளித்து மிகுந்த பக்தியுடன் வணங்கினார். கிருஷ்ணன் அக்ரூரரை தனது உறவினர்களான பஞ்ச பாண்டவர்களை பற்றி விசாரிக்க ஹஸ்தினாபுரத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டான். அவர்களின் தாய் குந்தி சமீபத்தில் தனது கணவனை இழந்தவள். எனவே எப்போதும் தனது பிள்ளைகளின் நலனை பற்றி கவலைப்பட்டவாறு இருந்தாள். குறிப்பாக பாண்டவர்களின் உறவினர்களான கௌரவர்கள் அவர்களை கொன்று விடுவார்கள் என்று பயப்பட்டாள். தன் பிள்ளைகளுக்கு உதவுமாறு கிருஷ்ணனை வேண்டியிருந்தாள். எனவே கிருஷ்ணன் அக்ரூரரை தூதராக அனுப்பி ஹஸ்தினாபுரத்தின் நிலைமையை அறிந்து வரும்படி கேட்டுக்கொண்டான். ஹஸ்தினாபுரத்துக்கு விஜயம் செய்த அக்ரூரர் மன்னன் திருதராஷ்டிரன் தனது சொந்த பிள்ளைகளான கௌரவர்களுக்கு பாரபட்சமாக இருப்பதை உணர்ந்தார். திருதராஷ்டிரன் தனது சகோதரனான பாண்டுவின் பிள்ளைகளான பாண்டவர்களுக்கே உரிய அரியணையை தனது பிள்ளைகள் பெற வேண்டும் என்று விரும்பினான். திருதராஷ்டிரன் பாண்டவர்களை கொல்லும் முயற்சிகளில் கூட தனது பிள்ளைகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருப்பதை அக்ரூரரும் உணர்ந்தார். அக்ரூரர் மறைமுகமாக திருதராஷ்டிரனுக்கு அவனது அநீதியான திட்டங்களை கைவிடுமாறும் பாண்டவர்களுக்கு அரியணையை வழங்குமாறும் அறிவுறுத்தினார். ஆனால் திருதராஷ்டிரன் தன்னை மாற்றிக்கொள்ள மறுத்துவிட்டான். உண்மையில் திருதராஷ்டிரன் பெறும் அனைத்து நீதியான அறிவுரைகளும் மின்னல் போல அவனது இதயத்தில் நிலைக்காது வந்து மறைந்தன. அக்ரூரர் கிருஷ்ணனிடமும் பலராமனிடமும் திரும்பி வந்து ஹஸ்தினாபுரத்தின் நிலைமையை கூறினார். மகாபாரத கதையின் ஆரம்பம் இதுதான். அக்குடும்பம் சம்பந்தப்பட்ட பிற உறுப்பினர்கள், அவர்களின் உறவுகள் மற்றும் விளக்கங்கள் உட்பட முழு விவரங்களுடன் அக்கதைக்கு விரைவில் வருவோம். கம்சனின் மரணத்திற்கு பிறகு அவனது இரண்டு மனைவிகளான அஸ்தி மற்றும் பிராப்தி தங்களை பராமரிக்க தமக்கென பிள்ளைகள் யாரும் இல்லாததால் தங்கள் தந்தையிடம் திரும்ப வேண்டி இருந்தது. இவர்களது தந்தை மகத நாட்டு அரசன் ஜராசந்தன். ஜராசந்தனின் தந்தை பிருஹத்ரத மன்னன். பிருஹத்ரதன் காசி மன்னனின் இரட்டை மகள்களை மணந்தான். ஆனால் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இருக்கவில்லை. அவன் தனது மனைவிகளையும் தனது ராஜ்யத்தையும் மிகவும் நேசித்தாலும் தனது ராஜ்யத்தை தனக்கு பின் ஆள்வதற்கு யாரும் இல்லாததால் மிகவும் மனச்சோர்வடைந்த நிலையில் இருந்தான். சண்ட கௌஷிக முனிவர் பிருஹத்ரதனின் ராஜ்யத்திற்கு விஜயம் செய்தார். அரசன் மரியாதையுடன் அவருக்கு செவி செய்தான். இதை கண்ட சண்ட கௌஷிக முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். எனவே அவர் மன்னன் பிருஹத்ரதனுக்கு ஒரு வரம் அளிக்க விரும்பினார். பிருஹத்ரதன் ஒரு மகனை தனக்கு வரமாக அளிக்கும்படி கேட்டான். முனிவர் அவனுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்து அதை அவனது மனைவிகளில் ஒருவருக்கு கொடுக்கும்படி கட்டளையிட்டார். முனிவர் சென்ற பிறகு பிருஹத்ரத மன்னன் தன் இரு மனைவியரையும் சமமாக விரும்பியதால் மாம்பழத்தை இரு சம பாகங்களாக வெட்டி தன் இரு மனைவியருக்கும் ஒவ்வொரு துண்டை கொடுத்தான். இருவரும் கருவுற்றனர். மன்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். 9 மாதங்களுக்கு பிறகு அவனது இரு மனைவியரும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தனர். இல்லை, ஒவ்வொருவரும் ஒரு பாதி குழந்தையை பெற்றெடுத்தனர். இதை பார்த்த மருத்துவச்சிகள் இரண்டு பகுதிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தனர். அவர்கள் இரண்டு உயிரற்ற சதை துண்டுகளை ராஜ்யத்துக்கு வெளியே வீசி எறிந்தனர். அங்கு ஜரா என்ற அரக்கி வாழ்ந்து வந்தாள். அவள் மனித சதை பிண்டம் மணந்ததை உணர்ந்து அந்த இடத்திற்கு விரைந்தாள். இரவு உணவிற்கு சதை துண்டுகளை வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாம் என்ற நம்பிக்கையில் அவற்றை தன் கூடையில் அருகருகே வைத்தாள். அவள் வீட்டை அடைந்து பார்க்கையில் அதிசயமாக இரு துண்டங்களும் இணைந்து ஒரு முழுமையான மனித குழந்தை உருவாகி இருந்ததை கண்டாள். அந்த மனித குழந்தை உண்மையில் மகத நாட்டு மன்னனின் மகன் என்பதை அறிந்த அவள் ஒரு பெரிய வெகுமதியை விரும்பி குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்தாள். குழந்தையை இழந்து விட்டதாக நினைத்து மனமுடைந்த மன்னன் தன் குழந்தை உயிருடன் இருப்பதைக் கண்டு பரவசமடைந்தார். அவன் ஜராவுக்கு தாராளமாக வெகுமதி அளித்தான். அத்துடன் ஜரா தனக்கு செய்த சேவையை கௌரவிக்கும் வகையில் குழந்தைக்கு ஜராசந்தன் என்று பெயரிட்டான். ஜராசந்தன் மிகவும் சக்தி வாய்ந்த அரசனாக வளர்ந்து மகதராஜ்யத்தை விரிவுபடுத்தினான். பல மன்னர்கள் அவனுடன் விசுவாசம் வைத்து அவனை அந்த பகுதியின் வலிமைமிக்க மாமன்னனாக நியமித்தனர். அவன் தனது இரு மகள்களையும் மதுராவின் மன்னனான கம்சனுக்கு மணமுடித்து கொடுத்தான். கம்சனின் விசுவாசத்துடன் தனது ராஜ்யத்தை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றினான். கம்சனின் மரணத்தால் அவனுடைய மகள்கள் அவனிடம் திரும்பிய போது ஜராசந்தன் மிகவும் கோபமடைந்தான். ஜராசந்தன் கிருஷ்ணனை கொன்று முழு யாதவ குலத்தையும் அழிக்க என முடிவு செய்தான். தொடரும். ஓம் நம சிவாய், ஓம் ஸ்வரூபா ஸ்வாஸ்வா பவ நமோ நமஹா.